வணக்கம் அருள்நிலவர்களே.
வணக்கம்.
தமிழகத்தில் அனிதாவின் தற்கொலை பாரிய அதிர்வலைகளையும் கொந்தளிப்பையும் ஏற்படுத்தியிருக்கின்ற நிலையில், இன்றைய நிலவரப்படி அல்லது தற்போது அரசியல் சம்பந்தமாக இந்த மரணத்தை ஒட்டி என்னவெல்லாம் நடக்கிறது என்று எங்களுக்கு சொல்ல முடியுமா?
அரசியல் ரீதியாக வந்து தமிழக அரசியல் வந்து ஒரு பெரும்பான்மையான கட்சிகள் வந்து நீட் தேர்வை எதிர்க்கின்றன. புதிய தமிழகம், கிருஷ்ணசுவாமி, பாஜக, அதிமுக போன்ற கட்சிகள் நீட் தேர்வை ஆதரிக்கிறார்கள். இது போக நீட் தேர்வு தொடர்பாக ஒரு குழப்பமும் இங்கு நிலவுகிறது. அதாவது தமிழகத்தில் வந்து ஒரு நீண்ட எஜுகேஷன் கல்வி மரபு ஒன்று தமிழ்நாட்டுக்கு இருக்கு. அது வந்து இந்தியாவில் இருக்கக்கூடிய பிற மாநிலங்களை விட கேரளாவுக்கும் தமிழகத்துக்கும் வந்து கல்வி தொடர்பான ட்ரெடிஷன் வந்து அதிகம். குறிப்பா வட இந்திய மாநிலங்கள் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி மரபுக்கு ஒரு சரிபாதி கூட இருக்காது. அதை விட மிக நீண்ட பாரம்பரியம் நமக்கு உண்டு கல்விக்கு. அதனால அது இந்தியா முழுக்க, உலகம் முழுக்க தெரிந்த ஒரு விஷயம்தான். இருந்தாலும் இதுல ஒரு குழப்பம் நிலவுகிறது. என்னவென்றால், இது இப்போது பேராசிரியர் கல்யாணி, அதாவது மக்கள் கல்வி உரிமையில் ஆர்வம் உள்ள, மக்களுக்காக கிராமப்புற ஏழை மாணவர்களுக்கு கல்வி புகட்டுவதில் ஆர்வம் உள்ள பேராசிரியர் கல்யாணி போன்றவர்கள் நீட் தேர்வை ஆதரிக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் கிராமப்புற அரசு பள்ளி மாணவர்கள் மீது அக்கறை கொண்ட பிரின்ஸ் கஜேந்திர பாபு என்ன போன்றவர்கள் அதை எதிர்க்கிறார்கள். சில இடதுசாரி கம்யூனிஸ்ட் இயக்கங்களில் புழங்கக்கூடிய கவிஞர்கள், குறிப்பாக கவிஞர் வெண்ணிலா போன்றவர்கள் நீட் தேர்வு தேவை என்று சொல்கிறார்கள். ஆக இதை சரியான ஒரு முடிவுக்கோ சரியான ஒரு விஷயத்துக்கோ வர முடியாத ஒரு குழப்பம் வந்து நிலவுகிறது. என்றாலும் இப்போது நாம் பார்க்க வேண்டிய விஷயம், இந்த நீட் தேர்வை தடாலடியாக கொண்டு வருவது தமிழகத்துக்கு வந்து பொருந்தாது என்றுதான் நான் நினைக்கிறேன். அரசியல் சூழலை பொறுத்தவரை எல்லா இயக்கங்களும் இப்போது இந்த போராட்டங்களை கையில் எடுத்திருக்கிறார்கள். பிஜேபி அலுவலகங்களை முற்றுகையிடுகிறார்கள், பன்னீர்செல்வம் வீட்டை முற்றுகையிட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னாள் நிதியமைச்சர் ப. சிதம்பரத்தினுடைய துணைவியார் திருமதி நளினி சிதம்பரம் அவர்களுடைய வீட்டையும் சில அமைப்புகள் முற்றுகையிடப் போவதாக அறிவித்திருக்கிறார்கள். ஆக இது ஒரு குறிப்பிட்ட கட்சி பாஜகவுக்கு எதிரானது அல்லது இன்னொரு கட்சி என்றல்ல, இது ஒரு மேல்தட்டு வர்க்கத்தினர் ஒன்றாக சேர்ந்து கொண்டு, அதோடு சேர்ந்து உயர் ஜாதி எல்லாமே கலந்து கட்டி ஒரு ஒரு யுத்தம் போலத்தான் இது தெரிகிறது. இந்த போராட்டங்கள் இந்த அளவில் இது நடக்கிறது, இது வெற்றி அளிக்குமா என்ன என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் அந்த போராட்டங்கள் நடக்கிறது, நடந்து கொண்டிருக்கிறது, அவ்வளவுதான்.
இதுவரை மக்களுடைய அபிப்பிராயம், இப்ப ஒட்டுமொத்தமாக இந்த அரசியல்வாதிகள் மீதோ கட்சிகள் மீதான மக்களது அபிப்பிராயம் அல்லது மக்களது மனநிலை இப்போது எப்படி இருக்கின்றது?
மக்கள் வந்து, மக்களுக்கு இது பத்தி ஒன்னும் எந்த கவலையுமே கிடையாதுங்க. அதாங்க உண்மை. அதாவது 7.5 கோடி பேர் தமிழர்கள். இந்த 7.5 கோடி பேர்ல எத்தனை பேர் டாக்டர், மருத்துவம் படிப்பாங்க? ரொம்ப பிராக்டிக்கலா யோசிப்போம். ரொம்ப சில 1000 பேர் தான், 7.5 கோடி பேரில் சில 1000 பேர் தான். இந்த பிரச்சனை சில 1000 பேருடைய பிரச்சனையாக சுருக்கப்படுகிறது. நான் அப்படி பார்க்கல. ஒரு மருத்துவர் உருவாகி வந்தார்னா அது தமிழ்நாட்டுக்கு நல்லது. தமிழ்நாட்டில் இருந்து ஒரு மருத்துவர் உருவாகி வந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லது, இப்படித்தான் நான் பார்க்கிறேன். ஒரு ஏழை குடும்பத்தில் இருந்து ஒரு மருத்துவர் உருவாகி வரும்போது சுற்றி உள்ள ஒரு 30-40 குடும்பங்களை அவர் கை தூக்கி விட்டு கொண்டே வருவார் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதாவது அவர் இயல்பாக பிறருக்கு உதவும் குணம் இல்லை என்றாலும் கூட அது இயற்கையா நடக்கும், இயற்கையா நடந்துதான் ஆகும், அது இயங்கியல் விதி. அதை நான் இப்படிதான் பாக்குறேன். ஆனா பொதுவா இது ஒண்ணும் மக்கள்கிட்ட பெரிய, இங்க உள்ள இயக்கங்கள் இதுல ஒர்க் பண்றாங்க, மக்கள்கிட்ட பெரிய தாக்கம் இருந்த மாதிரி தெரியல. இன்றைக்கு இருக்கக்கூடிய ஆளுங்கட்சி, குறிப்பா அதிமுக, இந்த ஆட்சி நீடிக்க கூடாது என்று மக்கள் நினைக்கிறார்கள். அது மட்டும் தெளிவா தெரியுது. ஏன்னா மக்கள் மிக கடுமையான பல பிரச்சனைகளால் பாதிக்கப்பட்டிருக்காங்க. அவர்கள் வந்து நீட் தேர்வு கொண்டு போராடுவார்கள், தங்கள் பிள்ளைகளுக்கு மருத்துவ சீட்டு, அவங்களுக்கு காய்கறி வாங்கவே காசு இல்லை, அரிசி வாங்கவே காசு இல்லை அப்படிங்கும் போது அவங்க மருத்துவ சீட்டு பத்தி அவங்களுக்கு என்ன கவலை? அந்த அப்படி ஒரு இதுல சிந்திப்பதற்கான வாய்ப்பையோ இல்லை என்றால் அப்படி ஒரு போராட்டத்திற்கு வருவதற்கான குடும்ப சூழலோ இல்ல வந்து எக்கானமிக்கலா அவங்க வந்து அதுக்கு ஒரு ஸ்டேபிளாவோ இல்லை. அவங்களுடைய பிரச்சனைகள் வேறு, பெரும்பான்மை மக்களுடைய பிரச்சனைகள் வேறு. இது இன்னொரு விஷயமா உள்ள பிரச்சனை, அதுதான் நான் பாக்குறேன்.
அப்படி என்றால் ஜல்லிக்கட்டு போன்று ஒரு மாபெரும் போராட்டம் வடிப்பதற்கான வாய்ப்பு இல்லை என்று சொல்கிறீர்கள் அப்படியா?
இல்ல இல்ல இல்ல, வாய்ப்பே இல்லை. ஜல்லிக்கட்டு போராட்டம் பேரு, அது ஒரு பண்பாட்டு போராட்டம். அந்த போராட்டம் வந்து ஜல்லிக்கட்டு என்னும் பெயரில் மக்களிடம் இருந்த ஒரு கூட்டு உளவியல் சிதைவு வந்து அந்த போராட்டத்துல வந்து வெளிப்பட்டது. அது வந்து தங்களோட அதிருப்தியை காண்பித்துக் கொள்வதற்காக அந்த ஜல்லிக்கட்டு போராட்டத்தை மக்கள் பயன்படுத்தி கொண்டார்கள். அதுக்கு பிறகு வந்து போலீஸ் அடிச்சு மக்களை வந்து நிறைய துன்புறுத்தி வழக்கு போட்டு நிர்வாணப்படுத்தி பாலியல் ரீதியா துன்புறுத்தி அவங்கள இலங்கையில நடந்த மாதிரி சித்திரவதை செய்து மக்களை வந்து நீங்க போராட வந்தீங்கன்னா இதுதான் நடக்கும்னு அவங்க ஒரு மறைமுக எச்சரிக்கை கொடுத்தாங்க. அதனால மறுபடியும் மக்கள் மெரினாவுக்கு வருவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கல. கிட்டத்தட்ட மெரினாவையும் போலீஸ் வந்து பூட்டி தான் வச்சிருக்காங்க. மெரினாவுக்குள்ள யாரோ சும்மா ஓய்வு எடுக்கவோ இல்ல காலார நடக்கவோ இல்ல காத்து வாங்கவோ எந்த காரணத்துக்காகவும் மெரினாவுக்கு போக முடியாது. தமிழ்நாட்டில் வந்து அறிவிக்கப்படாத ஒரு அவசர நிலை தமிழ்நாட்டுல வந்து இவங்க வந்து டிக்ளேர் பண்ணிருக்காங்க. அதை சொல்லல, நாங்க அவசர நிலை பிறப்பிச்சிருக்கோம்னு சொல்லல. கடந்த செப்டம்பரில் வந்து முதல்வர் ஜெயலலிதா அப்பல்லோவில் அட்மிட் ஆனார். அப்ப டிசம்பர் 5ஆம் தேதி இருந்தார் என்று நினைக்கிறேன், டிசம்பர் 5ஆம் தேதி இரவு. அதுல இருந்து இவங்க வந்து தமிழ்நாட்டுல ஒரு இந்த செப்டம்பர்ல இருந்தே ஒரு அவசர நிலைதான் தமிழ்நாட்டுல இருக்கு. இந்த ஆட்சி நீடிப்பது ஜனநாயகத்துக்கும் மக்களுடைய அடிப்படை உரிமைகளுக்கும் எதிரானது என்ற எண்ணம் மக்களிடம் இருக்கிறது. ஒரு ஊடகவியலாளராக என்னுடைய கருத்தும் அதுதான்.
சரி, நிறைவாக ஒரு கேள்வி. எப்படி என்றால், அனிதாவின் குடும்பத்துக்கு வழங்கப்பட்ட நஷ்ட ஈட்டுத் தொகை அந்த 7 லட்சத்தை அவர்கள் வாங்க மறுத்து விட்டதாக அறிகிறோம். இதன் பின்னணியில் அரசியல் இருக்கலாம் என்று நினைக்கிறீர்களா?
ஆமாம், பின்னணியில் அரசியல் இருக்கிறது. அனிதாவின் குடும்பம் அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு பெற்ற, அரசியல் ரீதியாக அறிவு பெற்ற, அரசியல் ரீதியாக சுயமரியாதை உள்ள, அரசியல் ரீதியாக தன் இறந்து போன தன்னுடைய மகள், தன்னுடைய தங்கை அவளுடைய கோரிக்கையில் உறுதியாக இருக்கக்கூடிய அரசியல் தெளிவுள்ள குடும்பம் அது. அப்படித்தான் நான் பாக்குறேன். அதாவது நீட் வேண்டாம், நீட் என்பது அநீதி என்பதுதான் அனிதாவுடைய கோரிக்கை. அந்த கோரிக்கையை முன்வைத்து இறந்து போன அனிதாவுக்கு அரசாங்கம் 7 லட்சம் ரூபாயும் படிப்புக்கு ஏற்ப வீட்டில் ஒருவருக்கு அரசு வேலையும் என்று சொல்லும் போது அனிதா குடும்பம் சொல்கிறது, என் வீட்டில் ஏழ்மை இருக்கிறது, வறுமை இருக்கிறது, ஆனா நீ என்ன சோத்தால அடிக்க முடியாது, ஒருவேளை சோத்து போட்ட உடனே உன் சோத்தை தின்னுட்டு நான் போயிட மாட்டேன் அப்படிங்கிறது தான் அனிதா குடும்பம் சொல்ல விரும்புற செய்தி. புரியுதுங்களா? இது முக்கியமானது. இதுல ஒரு அரசியலுமே கிடையாது. அரசியல் ரீதியாக விழிப்புணர்வு அடைந்திருக்கிறது அந்த குடும்பம். அந்த குடும்பம் சொல்கிறது, நீட் தேர்வு வேண்டாம் என்று என் தங்கை தற்கொலை செய்து கொண்டாள், நீட் தேர்வை ரத்து செய்யுங்கள், அந்த பணத்தை நான் பெற்றுக் கொள்கிறேன், அரசு வேலையும் கொடுங்கள், வாங்கிக் கொள்கிறோம் என்கிறார்கள். மற்றபடி எங்களுடைய ஏழ்மையை பயன்படுத்தி எங்களுக்கு எங்களை சோத்தாலையோ உணவாலையோ அடிக்க முடியாது, இது போராட்டம் அப்படின்றத அந்த குடும்பம் ரொம்ப தெளிவா சொல்லியிருக்காங்க. அப்படிதான் நான் பாக்குறேன். அதே நேரம் திராவிட முன்னேற்ற கழகம் கொடுத்த 10 லட்சம் ரூபாயை அந்த குடும்பம் பெற்றுக் கொண்டிருக்கிறது, அதுவும் சரிதான். சரிதா? அவங்க போய் ஆதரிக்கிறாங்க, அவங்க ஒரு நிதியுதவி செய்யறாங்க. அரசாங்கம் கொடுக்கும் நிதியை பெற்றுக் கொள்ளும் போது நீட்டை எந்த அனிதா எதற்காக இறந்தாரோ அந்த கோரிக்கையே கைவிட்டு அதை ஏற்றுக்கொள்வது போலாகிவிடும். அதனால் அவர்கள் நிராகரித்திருப்பார்கள் என்று நினைக்கிறேன். அப்படிதான். ஒரு விஷயம் தான் சொல்றேன், நீட்ல வந்து தமிழக மாணவர்கள் ஒருபோதும் வெற்றி பெற முடியாது. காரணம், தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய கல்வி முறை வேறு, நீட்ல தயாரிக்கப்படும் கேள்விகளுக்கான கல்வி முறை சிபிஎஸ்இ அடிப்படையில் தயாரிக்கப்படுகிறது. சிபிஎஸ்இ என்றும் ஒரு மத்திய பாடத்திட்டத்தின் கீழ் தயாரிக்கப்படக்கூடிய கேள்விகளை ஒரு 7.5 கோடி மக்கள் படிக்கக்கூடிய சம்பந்தமில்லாத ஒரு பாடத்திட்டத்தில் படிக்கக்கூடிய ஒரு மாணவர்களுக்கு அளவுகோலாகவோ அவர்களுக்கு தேர்வாகவோ நீட்டை வைக்கும் போது அவர்கள் எப்படி வெற்றி பெற முடியும்? அவர்கள் வெற்றி பெற முடியாது. இது அநீதியானது. இந்த நீட் வந்து வாபஸ் பெறப்பட வேண்டும். ஒரு பத்திரிகையாளர் என்கிற முறையில் நாங்களும் எங்களுடைய எதிர்ப்பை பதிவு செய்திருக்கிறோம், அதற்கு ஆர்ப்பாட்டமும் நடத்தி இருக்கிறோம். ஒரு பத்திரிகையாளராக நானும் இந்த நீட் வாபஸ் செய்யப்பட வேண்டும் என்று என்னுடைய கருத்தை உறுதியாக பதிவு செய்கிறேன்.
மிக்க நன்றி அருளின் அவர்களே. மீண்டும் மற்றொரு சந்தர்ப்பத்தில் சந்திப்போம்.
மிக்க நன்றி. நன்றி. வணக்கம்.
SBS தமிழ் ஒலிபரப்பின் நிகழ்ச்சிகளை திங்கள், புதன், வெள்ளி மற்றும் ஞாயிறு இரவு 8 மணிக்கு வானொலியில் நேரடியாக கேட்கலாம். அது மட்டுமல்ல, sbs.com.au/tamil என்ற இணையதளத்தில் ஆன் டிமாண்ட் மூலமாகவோ அல்லது SBS ரேடியோ மொபைல் ஆப் மூலமாகவோ செவிமடுக்கலாம்.